الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور وقال الله تبارك وتعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال ما يصيب المؤمن من وصب ولا هم ولا حزن ولا أذى حتى الشوكة يشاكها إلا كفر الله بها من خطاياه متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்களில் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் உலகத்தில் வாழுகிறோம் என்று சொல்லுகின்ற அதே வார்த்தையை இன்னொரு வார்த்தையாலும் சொல்லலாம். அந்த வார்த்தை என்னவென்றால் நாம் ஒரு சோதனை கூடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தாருல் பலாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் இரண்டு பக்கங்களையும் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படி மனிதன் ஆரோக்கியமாக இந்த பூமியிலே வாழுகிறானோ மறுபுறத்தில் அவன் நோயுடனும் இருக்கிறான். எப்படி மனிதன் சந்தோஷமாக இந்த பூமியில் இருக்கிறாரோ அது போன்ற அந்த மனிதன் கவலைகள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் என பல்வேறு நிலைமைகளிலும் அவன் வாழுகின்றான். அதே போன்று ஒரு மனிதன் ஏழ்மையுடன் இருப்பதை போன்று அவன் ஒவ்வொரு கட்டங்கள் வரும்போது செல்வத்தையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்று அவருடைய கஷ்டங்களில் இருந்து விடுபடக்கூடிய காட்சிகளையும் உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விரும்பி இருந்தால் எல்லா மனிதர்களையும் ஒரே நிலையில் சந்தோஷமான முறையில் வாழ வைத்திருக்கலாம், யாருக்கும் வறுமை கிடையாது, யாருக்கும் கவலை கிடையாது, யாருக்கும் நோய் கிடையாது,
நிரந்தரமாக சந்தோஷம், செல்வம், ஆஃபியத் என்ற அந்த நிரந்தர தன்மையை அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி கொடுத்திருந்தால் அது இந்த உலகத்தினுடைய சுன்னாவுக்கு, இந்த உலகத்தை அவன் எதற்காக படைத்தானோ அந்த படைத்த நோக்கத்துக்கு மாற்றமாக ஆகிவிடும். குர்ஆனிலே பல இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து இந்த உலகத்தில் மனிதனை ஏன் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறான். தபாரக அல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹயாத்தை படைத்த அந்த ரப்பு மௌத்தையும் படைத்தான். பிறக்குகின்ற ஹயாத்தோடு இருக்குகின்ற ஒவ்வொருவர்களும் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். இந்த ஹயாத்தும் மௌத்தும் எதற்காக என்று சொன்னால், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே மிக அழகான அமல், உங்களிலே மிகவும் மிக அழகான அல்லாஹுக்கு விருப்பமான அமல்களை யாரு செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக சூரத்துல் கஃபிலே சொல்லுகின்றான், இன்னா ஜஅல்னா மஅலல் அர்தி ஜீனத்தல்லஹா, பூமிக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை நாம் அலங்காரமாக்கி வைத்திருக்கின்றோம். பார்ப்பவர்களுக்கு பூமிக்கு மேல் இருப்பதெல்லாம் அழகாக அலங்காரமாக தெரிகின்றது. ஆனால் உண்மையில் அதற்குள் எந்த விதமான அழகும் கிடையாது, அதில் எந்த விதமான யதார்த்தமும் கிடையாது. ஆனால் அந்த அழகை காட்டி அடியார்களை சோதிக்குகின்றோம். லியபுலுவகும் ஐயுஹும் அஹ்சனு அமலா, அவர்களிலே யார் அழகான அமல் செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சோதிக்குகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த சோதனைகள் பல வகை. துனியாவிலே ஒவ்வொரு மனிதனும் சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த சோதனைகள் மனிதனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. தைரியசாலிகள் சோதனைகள் வரும்போது அவர்கள் அப்படியே தைரியத்தை இழக்குகின்றார்கள். செல்வந்தர்களுக்கு சோதனை வரும்போது அந்த செல்வத்தின் ருசியை உணராதவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அறிவாளிகளுக்கு சோதனை வரும்போது அறிவற்ற புத்தி இல்லாதவர்களைப் போன்று அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த சோதனைகளில் ஒரு முக்கியமான ஒரு சோதனை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை நோயை கொண்டு சோதிப்பது. நோய் என்பது ஒரு மிகப்பெரிய சோதனை. ஆனாலும் அடியார்கள் நோய் வரும்போது மனம் தளர்ந்து போகின்றார்கள், உடைந்து போகின்றார்கள், வாழ்க்கை வெறுத்து போகின்றார்கள். ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் என்று கூட அவர்கள் சிந்திக்கிறார்கள். அல்ல, அதற்கு மேலால் இன்னொரு படி போய், இப்படி இருந்த எனக்கு இப்படி சோதனையா, எனக்கு இப்படி நோயா, எனது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இப்படியான சோதனையா வண்டி, அதை நினைத்தும் பல அடியார்கள் மன அழுத்தங்களுக்கு ஆளாகி வேறு வகையான நோயாளிகளாகவும் அவர்கள் மாறுகின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த நோய்களை பற்றியும் அல்லாஹுடைய குர்ஆனும் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் மிக அழகான முன்மாதிரிகளை, படிப்பினைகளை, அந்த நேரத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை மிக அழகாக குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அவற்றை விளங்கிய ஒரு மூமின் நோய் வந்தால் என்ன, கவலை வந்தால் என்ன, கடன் வந்தால் என்ன, பிரச்சனை வந்தால் என்ன, எல்லா நிலைமைகளிலும் அவன் ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையில் எடுப்பார். அந்த ஆயுதம் தான் சபர் என்ற ஆயுதம், பொறுமை என்ற ஆயுதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடியான் பொறுமை வருவதற்கும் சில வழிகள் வேண்டும். தானாக பொறுமை வந்துவிடாது. சில லாபங்களை நினைக்கும் போதுதான் இந்த பொறுமைக்கு பின்னால் எனக்கு உலகத்தில் அல்லது மறுமையில் பல லாபங்கள் இருக்கிறது, அந்த லாபத்தை நினைக்கும் போதுதான் அடியார்கள் பொறுமைக்கு கூட சென்று விடுவார்கள். பொதுவாக மனிதனுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஏன் பாரமாகிறது என்றால், துனியாவிலே வரக்கூடிய நிலைமைகள் அடியார்களுடைய மனதுக்கு ஏன் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால், மனிதனுக்கு சோதனைகள் வரும்போது ஒரு பக்கத்தை பார்க்கிறான், அடுத்த பக்கத்தை பார்ப்பதில்லை. என்ன பார்க்கிறான்? சோதனை வரும்போது சோதனை இல்லாமல் இருப்பவர்களை பார்க்கிறார்கள். ஏழைகள் யாரை பார்க்கிறார்கள்? செல்வந்தர்களை பார்க்கிறார்கள். நோயுள்ளவர்கள் யாரை பார்க்கிறார்கள்? நோய் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறார்கள். கஷ்டவாளிகள் கஷ்டம் இல்லாதவர்களை பார்க்கிறார்கள். அறிவில்லாதவர்கள் அறிவுள்ளவர்களை பார்க்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தீன் அப்படி வழிகாட்டல. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் ஷரீஃபிலே பதியப்பட்டிருக்கிறது, துனியாவுடைய விஷயத்திலே உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களை பார்ப்பதற்கு பதிலாக உங்களுக்கு கீழால் இருப்பவர்களை பாருங்கள். நீங்கள் ஒரு ஏழையா செல்வந்தனை பார்த்தால் அல்லாஹ் தந்திருக்கின்ற ஞாபத்துகளை மறந்து பேசுவீர்கள். நீங்கள் உங்களை விடவும் ஏழ்மையாக இருப்பவரை பார்க்கிறோம், அல்லாஹுடைய சுக்குர் உங்களுடைய நாவுக்கு வரும். நீங்கள் ஒரு நோயாளியா ஆரோக்கியமாக இருப்பவரை பார்க்க வேண்டாம், உங்களுடைய உடலில் இதைவிட மோசமாக உங்களை விட பயங்கரமான நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த நிஅமத் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆகவே சபர் என்பது, பொறுமை என்பது உண்டாகுவதற்கு முதலாவது அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை அடியான் உணர வேண்டும். தன்னுடைய நிலைக்கு கீழே தன்னை விடவும் யாரு படு பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து படிப்பினை பெறும்போதுதான் அடியார்களுக்கு தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சுமைகள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரங்கள் குறைந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறைகளை காட்டிக் கொடுத்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நாம் பார்க்கும்போது துனியாவிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோய்களை கொண்டு அடியார்களை சோதிக்கிறான். எங்கு திரும்பினாலும் நோயாளிகள், ஊர் ஊராக நோய், குடும்பம் குடும்பமாக நோய். எந்த ஒரு மனிதனுடனும் இருந்து கதைக்கும் போது அந்த கதை ஒரு இடத்துக்கு போகும்போது அவருடைய நோயை சொல்ல ஆரம்பிக்கிறார். முந்திய காலங்களில் தடிமல் ஒரு சாதாரண நோயாக இருந்தது, காய்ச்சல் ஒரு சாதாரண நோயாக இருந்தது, தலைவலி ஒரு சாதாரண நோயாக இருந்தது, சளி ஒரு சாதாரண நோயாக இருந்தது. இன்று சீனி வியாதி அந்த இடத்தை பிடித்திருக்கிறது, தலைவலி போல சீனி வியாதி. அது மட்டுமல்ல, கொலஸ்ட்ரால் வந்திருக்கிறது, அது தடிமலை போன்று எல்லோருக்கும் வந்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பயங்கரமான கேன்சர் புற்றுநோய் கூட ஒரு சர்வசாதாரண நோயை போன்று இந்த உலகத்தில் மாறியிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, உண்மையில் இந்த நோய்களில் எங்களுக்கு ஏதும் லாபம் இருக்கிறதா, அல்லது அல்லாஹ் இந்த நோயை கொண்டு எங்களை அழிக்க எங்களை கஷ்டப்படுத்த விரும்புகிறானான்னு நாம் பார்க்க வேண்டும். அதனுடைய ஆழத்தை சிந்தித்து பார்த்தால் வரக்கூடிய ஒவ்வொரு நோயும் பல்வேறு பாடங்களை எங்களுக்கு கற்பிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான் என்பதுதான் உண்மை. அதிலே உள்ள முதலாவது பாடம்தான் அல்லாஹுடைய நியமத்துகளின் பெருமதியை அவன் உணர்த்துகின்றான். பாருங்கள், பகல் பொழுதிருக்கிறது, சூரியன் உதித்து பகலெல்லாம் வெளித்திருக்கிறது. எவ்வளவு தொழில்களை அழகாக செய்கிறோம், வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை இந்த பகல் நேரத்தில் மிக இலகுவாக செய்து கொள்கின்றோம். ஆனால் முழு நாளும் பகலாக இருந்தால் பகலுடைய ஞாபகத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. பகலுடைய பெருமதியை உணர்வதாக இருந்தால் அதற்குத்தான் இரவு, இரவினுடைய பெருமதியை உணர்வதற்குத்தான் பகல். இது போன்று உடலிலே இருக்கக்கூடிய நோயில்லாத ஆஃபியத், ஆரோக்கியம், உடலிலே நோயில்லாத ஒரு சந்தர்ப்பம், அதனை அந்த நியமத்தை, ஆஃபியத் என்ற நியமத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோயை ஏற்படுத்துகின்றான். நோய் வந்ததற்கு பிறகுதான் விளங்குகிறது, நோய் வர முன்னால் எவ்வளவு அழகாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன், எவ்வளவு அழகாக நடந்து கொண்டிருந்தேன், எவ்வளவு அழகாக எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல், பதற்றமும் இல்லாமல், தலை சுற்றும் இல்லாமல் என்னுடைய வேலைகளை நான் செய்து கொண்டிருந்தேன். இந்த நோய்க்கு பின்னால் எவ்வளவு பெரிய தடைகள் உண்டாகிறது. நோயை வைத்து அடியான் ஆஃபியத் என்ற அல்லாஹ் தந்த ஞாபத்தினுடைய பெருமதியை உணர்கின்றான். இதனால் தான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த தர்தீபை சுவர்க்கத்திலும் வைத்திருக்கின்றான். சுவர்க்கவாதிகளுக்கு கொடுக்குகின்ற ஞாபத்துகளில் அவர்களுக்கு மாளிகையும் ஹூருல்ஈனும், அங்கே இருக்கக்கூடிய பான் தேல் என்ற ஆறுகள் எல்லாம் கொடுப்பது மட்டுமல்ல, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஞாபத்து தான் நரகத்தில் இருக்கவர்களுக்கு கொடுக்கின்ற அதாபுகளை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். யாரெல்லாம் நரகில் அதாபு செய்யப்படுகிறார்களோ சுவர்க்கவாதிகள் அவர்களை பார்ப்பார்கள். ஏன்? அவர்களை பார்க்கும் போதுதான் சுவர்க்கம் எவ்வளவு பெரிய ஒரு நியமத் என்பதை அந்த சுவர்க்கவாதிகள் உணருவார்கள். ஆகவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நோயின் ஊடாக தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாடம்தான் அவனுடைய ஆரோக்கியம், ஆஃபியத், சிஹா என்ற நியமத்தினுடைய பெருமதியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்துகின்றான். அத்தா இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பிரபலமான ஒரு தாபிஈ. இவர்கள் வாயிலாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅத்தாவிலே பதிவு செய்கிறார்கள். முர்சலான அறிவிப்பு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்தால் அவன் நோயில் கஷ்டப்படுகிறார், நோயினூடாக துன்பப்படுகிறார், ஏராளமான கஷ்டங்கள் அவருடைய உடலில் இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் இரண்டு மலக்குகளை அந்த நோயாளிகளிடம் அனுப்புகின்றான், சொல்லி அனுப்புகின்றான், என்னுடைய அடியான் அவரை நோய் விசாரிக்குகின்ற மனிதர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. ஏராளமானவர்கள் அவருடைய நோயை விசாரிக்க வருகின்றார்கள், நோயை பற்றி விசாரிக்குகின்றார்கள். அந்த வருகின்ற சேமம் விசாரிக்க வருகின்றவர்களிடத்தில் இவர் என்ன சொல்லுகிறார்? இந்த அடியான் சொல்லிவிட்டால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் ஆஃபியத்தை தந்திருந்தான், இப்பொழுது நோயை கொண்டு என்னை சோதிக்குகின்றான், அல்லாஹுடைய முடிவுகளை நாம் பொருந்திக் கொள்கின்றோம் என்று அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அந்த மலக்குகள் அல்லாஹுடத்தில் இவர் சொன்ன வார்த்தைகளை போய் சொல்லுகின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இந்த அடியான் நோயுள்ள நிலையிலும் என்னுடைய ஞாமத்தை உணர்ந்தே நான் அவனுக்கு இந்த நோயுண்டை கொடுத்து ஒரு கஷ்டம்தான் இப்பொழுது இருக்கிறது, ஆனால் அது தவிர ஏராளமான நியமத்துகளை உடலில் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார், அந்த நியமத்துகளை அவர் விளங்கியிருக்கிறார், அதனால் என்னை புகழ்ந்திருக்கிறார். எனவே இந்த அடியான் இந்த நோயிலே மௌத்தானால் அவரை சுவர்க்கம் அனுப்புவது என்னுடைய பொறுப்பு. இல்லை, இந்த அடியான் இந்த நோய் இவருக்கு குணமடையும் என்பது என்னுடைய கதிரிலே இருக்குமாக இருந்தால் இவருடைய பாவங்களை மன்னிப்பேன். அது மட்டுமல்ல, இப்பொழுது இவருடைய உடலில் ஓடிக்கொண்டு நிற்கின்ற ரத்தத்துக்கு பதிலாக புதிய ரத்தத்தை உடலில் ஓடச் செய்வேன், இவருடைய உடலில் இருக்கும் மாமிசத்துக்கு பதிலாக புதிய மாமிசத்தை அவருடைய உடலில் ஓடச் செய்வேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோயாளி அவரை விசாரிக்க வருகின்றவர்களிடத்தில் பேசுகின்ற வார்த்தையை வைத்து அல்லாஹ் சிகிச்சை அளிக்கிறான். அவனுடைய ஞாபத்தை உணர்ந்தவர்களுக்கு இவ்வளவு கூலி கொடுக்கின்றார் என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த ஞாபத்தை நாம் மனதால் உணர வேண்டும் என்றிருந்தால், அநேகமாக எங்கள் எல்லோருக்கும் இந்த நிலைமை இருக்கின்றது, இந்த நிலைமையை நாம் அனைவர்களும் உணர்ந்து அனுபவித்து வருகின்றோம். ஆகவே நோய்கள் சோதனைகள் வருவதன் ஊடாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சோதனை என்ற போர்வையில், நோய் என்ற போர்வையில் எங்களுக்கு தருகின்ற லாபங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவற்றை பொறுப்பதற்கு லேசாகும், அல்லாஹுக்கு சுக்குரு செய்வதற்கு லேசாகும், அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு ஆளாகுவதற்கு அது லேசாகும். ஆகவே அந்த வகையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளிலும் நோய்களிலும் வைத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் சிலதை இன்றைய ஹுதுபாவில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோய் என்பது அதிலே இருக்குகின்ற முதலாவது பிரயோசனம், நோய் என்பது எப்படி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு ஷேக், உள்ளத்திலே இருக்கக்கூடிய மனநோய்கள் அம்ராதுல் குலூப், உள்ளத்திலே பலவிதமான நோய்கள் இருக்கிறது, உடலில் இருக்குகின்ற நோயை விடவும் உள்ளத்தில் இருக்குகின்ற நோய்கள் அதிகம். அந்த நோயை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய நல்லடியார்களுடைய சமூகத்துக்கு போய் அவர்களுடைய கண்காணிப்புக்கு கீழே இருந்து பல்வேறு பயிற்சிகளை அடைந்துதான் அந்த நோய்களுக்கு மருத்துவம் செய்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உடல்களுக்கு அனுப்புகின்ற இந்த ஒவ்வொரு நோயும் உள்ளத்தை சீர் செய்யும் சேகுகளாகும். உள்ளத்தை சீர் செய்கின்ற ஆசான்கள், உள்ளத்தில் இருக்கும் நோய்களுக்கு மருத்துவம் செய்யும் ஆசான்கள், உள்ளத்தில் அவ்வளவு மோசமான, கேவலமான, அசிங்கமான, கவலையான, பார்ப்பதற்கு அருவறுப்பான குணங்கள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, சிந்தனைகள் இருக்கிறது, அவற்றை துப்புரவு செய்யத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோய் அனுப்பியிருக்கின்றான். சில மனிதர்களுக்கு நோய் வந்தவுடன் பெரியொரு நோய் வந்ததாக வைத்தியர் சொல்லுவார். அதனால் தான் வைத்தியர்கள் பெரிய நோய் வந்தவர்களுக்கு அவர்களிடத்திலே சொல்ல மாட்டார்கள், யாராவது உறவினர்கள் நண்பர்களிடத்திலே சொல்லுவாங்க, இவருக்கு இன்ன நோய் இருக்கிறது. ஏன்? அதை கேள்விப்பட்டால் அவன் இன்னும் பாரதூரமான நோயாளியாக மாறுவார். உண்மையான ஈமான்தாரி அந்த நிலைமைக்கு போக மாட்டார். சிறிய நோயாக இருந்தாலும், பெரிய நோயாக இருந்தாலும், எப்படி எனக்கு இந்த நோய் வரலாம், எங்கிருந்து வரலாம், ஏன் எனக்கு வந்தது என்ற கேள்விகளை கேட்டு அவர் கஷ்டப்பட்டு தலையை குழப்பிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. குர்ஆன் தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறது. எப்படி வந்தது என்று கேட்கிறீங்களா, ஏன் வந்தது என்று கேட்கிறீங்களா, எனக்கு நோயா என்று கேட்கிறீங்களா? ஆம், இதற்கு பதில் ஒன்றுமல்ல, நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்க, அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நோய் வந்திருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், وَمَا أَصَابَكُمْ مِنْ مُصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு முசீபத்தும், தலைவலியாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், பாரிய உயிர்கொல்லி நோயாக இருக்கட்டும், பயங்கர நோயாக இருக்கட்டும், வலியை உண்டாக்கக்கூடிய நோயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கைகளினால் நீங்கள் சம்பாதித்த பாவங்கள் தான் அதற்கு காரணம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். ஆகவேதான் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸ் ஆரம்பத்திலே சொன்னேன், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு முஃமினா, முஃமினுக்கு வரக்கூடிய நோய், முஃமினுக்கு வரக்கூடிய கவலை, முஃமினுக்கு வரக்கூடிய டென்ஷன், முஃமினுக்கு வரக்கூடிய பதற்றம், முஃமினுக்கு வரக்கூடிய உடற்காயம் எந்த அளவு கண்டால் அவருடைய உடலில் தைக்கக்கூடிய ஒரு முள்ளு கூட எதனால் வருகிறது என்றால் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வருகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதற்கு பிறகு வேற என்ன கேள்வி கேட்கணும்? எனக்கு நோய் வர வேண்டுமாண்டு ஏன்னா மனநோயாளியாக மாறணும். நிறைய பேருக்கு நோயை சொன்ன உடனே மனநோயாளி ஆகிறாங்க. அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் தெளிவாக சொல்றாங்க, இந்த கேள்வியை கேட்டு குழம்பாதீங்க, பதில் தெளிவாக குர்ஆன்ல இருக்குது, பதில் தெளிவாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. நோய் வந்தது ஒன்றுமல்ல, மனிதன் தானே, என்னால பாவம் நடந்திருக்குது, என்னை மன்னித்து ரப்பு அவனுடன் நெருக்கிக் கொள்வதற்காக எனக்கு நோயை அனுப்பியிருக்கின்றான். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய ஒரு உறவினர் தான் ஹதரத்து உம்மு சாயிப ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்கள் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சாயிபை பார்க்க போயிருந்தார்கள். அவர்கள் காய்ச்சலினால் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள், நடு நடுங்கிக் கொண்டிருந்தார்கள், கடுமையான காய்ச்சல். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இது என்ன இவ்வளவு நடுங்குறீங்கன்னு கேட்கிற நேரம் அந்த பெண்மணி ஆத்திரத்தில் கவலையில சொல்றா, காய்ச்சல் பீடிக்கப்பட்டிருக்குது, இந்த காய்ச்சல்ல ஹைர் இல்ல, காய்ச்சலுக்கு ஏசுரா, அவ்வளவு உடலுக்கு வருத்தம், வயதான பெண் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதனால் காய்ச்சலை கடிந்து ஏசிவிட்டார். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுக்கு நலவு செஞ்ச வந்தவருக்கும் ஏசுறீங்களா, நலவு செய்ய வந்தவருக்கும் ஏசுறீங்களா? லா தசுப்புல் ஹும்மா, நீங்கள் காய்ச்சலுக்கு ஏச வேண்டாம், மனதாலும் ஏச வேண்டாம், நோய் விசாரிக்க வருகின்றவர்களிடத்திலும் ஏச வேண்டாம். என்ன காரணம் தெரியுமா? ஃபஇன்னஹா துத்ஹிபு கதாயா பனி ஆதம், எப்படி ஒரு இரும்பில இருக்கக்கூடிய கரையை கொள்ளனின் ஊதுகுழல், கொள்ளனுடைய அந்த நெருப்பு இல்லாமல் ஆக்குமோ, இது போன்று அடியானுடைய பாவங்களை அந்த காய்ச்சல் இல்லாமலாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மன நிம்மதி தரக்கூடிய உளவல ஆலோசனையை கூறியதாக ஹதரத் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எவ்வளவு இரக்கமுள்ளவன், அடியார்களை ஆஹிராவில் கொண்டு போய் பெரும் கஷ்டத்தை கொடுக்காமல் துனியாவுடைய நெருப்பை விடவும் 69 மடங்கு கடுமையான நெருப்பை அந்த ஜஹன்னமில் போட்டு வேதனை செய்யாமல் அங்கிருந்து பாதுகாப்பதற்காக சிறு சிறு நோய்களை கொண்டு உலகத்தில் துப்புரவு செய்கிறார். சையிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் ஹாகிம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய அல் முஸ்தத்ரக்கிலே பதிவு செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்று எங்களுடைய மனர்களில் இருக்கக்கூடிய பல மன அழுத்தங்களுக்கு கவலைகளுக்கு விருந்தாக, மனதிலே இருக்கும் பல கவலைகளுக்கு மருந்தாக இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு முஃமினுக்கு மாறி மாறி சோதனை வந்து கொண்டே இருக்கும். ஈமானுள்ள மனிதனை சோதனைகள் பிடித்துக் கொண்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மனைவிக்கு சோதனை, மனைவியால இவர் சோதிக்கப்படுகிறார், மனைவி நோயாளி. இன்னும் கொஞ்ச நாளையில் அவருடைய சொத்தினால் வருமான வரிகளினால் அதில் ஒரு பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிள்ளைகளுக்கு நோய், மனைவி குடும்பம் பிள்ளைகள் தொழில் என்று சுத்தி சுத்தி பலவிதமான சோதனைகள் மூமினுக்கு வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் வீடுகளில் அப்படி சோதனைகளுக்கு அகப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கத்தில் மனைவி நோயாளி, அது முடிந்த உடனே பிள்ளைகளுக்கு நோய், முதலாவது பிள்ளைக்கு, இரண்டாவது பிள்ளைக்கு, மூணாவது பிள்ளைக்கு நோய். அந்த நோய் இருக்கும் போதே கடையில் ஏராளமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. அந்த மனிதன் உடைந்து மனநோயாளியாகி போகிறார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அடியானுக்கு தெரியாது, இந்த சோதனைகளை அவர் தாங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கீழால் அவருடைய பாவங்களை அகற்றி மன்னித்து 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 கடைசியாக அல்லாஹுவை சந்தோஷமான நிலையில் அவர் சுவர்க்கத்தில் சந்திப்பார். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். மேலும் சொன்னார்கள், தபரானியிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், ஷேக் அல்பானி அவர்களும் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அருமையான விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். காய்ச்சல் அல்ல, சர்க்கரை வியாதி அல்ல, கேன்சர் அல்ல. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமினுடைய உடலில் இருக்குகின்ற ஒரு நரம்பு துடிப்பு, மஹ்தலஜ அர்குன், அடியானுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு துடிப்பதாக இருந்தாலும், வலா ஐனுன், கண்ணிலே நோய் ஏற்பட்டு கண் துடிப்பு ஏற்படுகிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த நரம்பு தானாக துடிக்கல, வெளியில தெரியுது, அதால இது துடிக்குது, இதால இது துடிக்குது, கண் துடிக்குது, ஏன் கண்ணோய் வரப்போகுது, அல்லது கண்ணிலே பார்வையில் மங்கள் ஏற்பட இருக்கிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடிப்படையான காரணம் அல்ல, கண் துடிப்பு ஏற்படுவதும் நரம்புகளில் துடிப்பு ஏற்படுவதும் நீங்கள் செய்திருக்கிற ஏதோ ஒரு பாவத்தாலதான் என்று சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எல்லா பாவத்துக்கும் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் 24 மணி நேரமும் நோயிலே அடியான் இருக்க வேண்டி வரும். ஏராளமானவைகளை அல்லாஹ் மன்னிக்குகின்றான். ஒரு சில பாவங்களுக்காக, அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற நிலைதான் இது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரியுது, வருகின்ற நோய்கள் ஒரு ஆத்ம ஞானியாக எங்களுக்கு பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து, நடந்த பாவங்களுக்கு பரிகாரம் பெற்று தந்து, எங்களை அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதனாக ஆக்குவதற்குரிய ஆத்ம குருவாக, ஆத்ம ஞானியாகத்தான் ஒவ்வொரு நோயையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புகின்றான். அதிலும் விசேடமாக அல்லாஹுடன் தொடர்பு வைக்கின்றவர்கள், அல்லாஹுடன் முஹப்பத்துள்ளவர்கள், அல்லாஹுடைய ரசூலுடன் முஹப்பத்துள்ளவர்கள், இவர்களை அல்லாஹ் தன்னுடன் இன்னும் நெருக்கிக் கொள்வதற்காக நோய்களை கொண்டு சோதனைகளை கொண்டு அவர்களை துப்புரவுப்படுத்துவான். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறிப்பிடுகின்றார்கள், ஒரு நாள் திடீரென்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உடலில் ஒரு வருத்தம் ஏற்படுது. எந்த அளவுக்கு அவர்களால் அந்த வருத்தத்தை தாங்க முடியவில்லை என்றால், இரவு பூராக விருப்பில உருண்டு உருண்டு இருக்கிறாங்க, அங்கும் இங்கும் புரண்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த வருத்தத்தினால் அவர்கள் வாயால் ஏதோ முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நோய் வந்த நேரத்தில் நாங்க யாராவது இப்படி வாய் உலர இருந்தா, அல்லது நாங்க யாராவது இப்படி உருண்டிருந்தா, நீங்க எங்களோட கோபப்பட்டிருப்பீங்க, நீங்க அப்படி இருக்கிறீங்களே என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பதில் என்ன சொன்னார்கள்? ஆயிஷா, சாதாரண மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தாங்க முடியுமானது. அல்லாஹுடன் முஹப்பத்துள்ள, அல்லாஹுடன் ரகசிய உறவு பேணுகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனையும் பாரம். இன்ன ஸாலிஹீன யுஷத்தது அலைஹிம், சாலிஹான மனிதர்களுக்கு நோயை கொடுத்தாலும் அல்லாஹ் அவர்களை கொஞ்சம் கடுமையாக கொடுப்பான் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு முஃமினுக்கு முள் தைத்து விட்டாலும், ஒரு மூமினுடைய உடலில் ஒரு முள்ளு குத்தி, முள்ளு குத்தினாலே இவ்வளவு கூலி, உடலில் எத்தனை இன்ஜெக்ஷன் ஏற்றப்படுகிறது, எவ்வளவு மனிதர்கள் சீனி வியாதிக்காக காலையில் பகலில் மாலையில் என்று ஊசி, இன்சுலின் என்ற பெயரில் அந்த ஊசை குத்திக்கொண்டே இருக்கின்றார்கள். இதெல்லாம் சும்மாவல்ல, மூமினாக இருப்பதனால் எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற செயல்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், முள்ளு குத்துறதில இருந்து அதற்கு மேலால் இருக்கும் எல்லா நோவினைகளும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு அடியாருடைய பாவங்களை மன்னிக்குகின்றான். அவர் எது மிக வேகமாக அல்லாஹ்விடத்திலே நெருங்குகின்ற தரஜாக்களில் அந்தஸ்துகளில் உயருகின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முதலாவது பிரயோசனம், எங்களை சுத்தப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நெருக்க நோய் வருகிறது. இரண்டாவது பிரயோசனம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா விடயங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் உண்மைகளும் இருக்கும், போலிகளும் இருக்கும். குடும்பங்களிலும் உண்மையான குடும்ப பற்றுள்ளவர்களும் இருப்பார்கள், போலியானவர்களும் இருப்பார்கள். ஒரு சமுதாயத்திலும் உண்மையானவர்களும் இருப்பார்கள், முனாஃபிக்குகள் போலிகளும் இருப்பார்கள். நோய்கள் சோதனைகளை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா போலிகளுடைய முகத்திரைகளை கிழிக்குகின்றான். வேஷம் போடுகின்றவர்கள் யார், உண்மையாக நடக்குகின்றவர்கள் யார், நடிப்பவர்கள் யார், நடக்குகின்றவர்கள் யார், இவர்களை பிரித்து காட்டுவதற்காகவும் அல்லாஹ் நோய்களை ஏற்படுத்துகின்றான். நோய்களுடைய பின்புலத்தில் தெரியும் இவர் உண்மையான தக்குவாதாரியா அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக அல்லாஹ்வுடன் முஹப்பத் என்று நடித்துக் கொண்டிருந்தாரா. ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், யாராவது ஒரு கவும் ஒரு கூட்டத்துடன் அல்லாஹ் முஹப்பத் வைத்தால், அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறதாக சொல்லல, அவர்களை பதவி தாங்குடர்களாக, பெரும் படித்தவர்களாக, அரசியல்வாதிகளாக மாற்றுவதாக சொல்லல, அல்லாஹ் முஹப்பத் உள்ளவர்களை சோதிப்பான். அந்த சோதனையை யார் பொருந்திக் கொள்வார்களோ அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொள்வான். யாருக்கு சோதனை வரும்போது அல்லாஹுடன் கோபம் வருமோ, மனதால் ரப்பை வெறுப்பானோ, என்ன போட்டு அல்லாஹ் இப்படி சோதிக்கிறானா, சோதனை மேல் சோதனை, அடிக்கு மேல் அடி, மரத்தால விழுந்தவனை மாடு குத்துறது போல அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று கோபிக்கிறானா, அல்லாஹுடைய முழு கோபமும் அவனின் மீது இறங்கிவிடும் என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். இதனால் தான் நாங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற மிகப்பெரும் யுத்தங்களில் இரண்டாவது யுத்தம் உஹுதுடைய யுத்தம். இந்த யுத்தத்தில் மட்டும்தான் அநேகமாக அல்லாஹுடைய தூதரின் உடல் காயப்படுத்தப்பட்டது, அவர்களுடைய தலை உடைக்கப்பட்டது, அவர்களுடைய தலையில் அணிந்திருந்த அந்த தொப்பியும் உடைக்கப்பட்டு அதிலிருந்த கம்பிகள் கன்னத்திலே பாய்ந்தது, அவர்களுடைய கீழ் பல்லும் உடைக்கப்பட்டது, முகத்தில் இருந்து ரத்தம் ஓடுகின்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு காயம். மிக பெருமதியான 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் என்றும் இல்லாதவாறு யுத்த களத்திலிருந்து ஓடுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்படுகின்றது. வெற்றியாக இருந்தது தோல்வியாக புரட்டப்பட்டது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மைதானத்தில் இருக்கும் போதே சுமாராக 60 ஆயத்துகளை அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கி வைத்தான். சூரா ஆலி இம்ரானிலே 60 ஆயத்துகள் இறக்கப்படுகின்றது. உஹதுடைய அந்த சோதனையான மைதானத்தில் இந்த இடத்தில் தான் உண்மைகளையும் போலிகளையும் அறிந்து கொள்ளலாம். அதிலே ஒரு கட்டத்திலே சொல்கிறான், இப்படியான சோதனைகளை நாம் ஏன் ஏற்படுத்துகின்றோம் தெரியுமா? வலியலம சாபிரீன், இந்த கட்டங்களில் பொறுக்கிறவர்கள் யார் என்பதை அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹுக்கு சோதனை வச்சுதான் விளங்கணும் என்றில்லை. அடுத்த அடியாறுகளுக்கு பொறுமையாளிகள் யார், போலிகள் யார் என்பதை அறியப்படுத்துவதற்காக நாம் இப்படியான நிலைமைகளை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகவே இரண்டாவது லாபம், அடியாறுகளின் உண்மை தன்மையை இந்த நோய்கள் வெளிப்படுத்துகின்றது. மூன்றாவது விஷயம்தான், இந்த நோய்கள் சோதனைகள் பிரச்சனைகள் வருவதன் ஊடாக அடியான் அவனுடைய அடிமை தனத்தை உணர்கின்றான். நோய் இல்லை என்று சொன்ன என்னாகும்? பணம் உள்ளவர் நினைப்பார் என்ன விட்ட ஆள் இல்லை என்று, படித்தவர் நினைப்பார் நான் ரப்பன் நினைப்பார், ஆட்சியாளர் நினைப்பார் என்னை விட்டால் வேறு யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்று. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை நான் தான் கொடுத்தேன், அறிவை நான் தான் கொடுத்தேன், ஆட்சியை நான் தான் கொடுத்தேன், நீங்கள் அனைவர்களும் என்னுடைய அடிமைகள் என்பதை உணர்த்தி அவனை மறந்து வாழுபவர்களையும் அவனின் பக்கம் திருப்புவதற்கு பாவிக்குகின்ற ஒரு ஆயுதம் தான் நோயாகும். குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தை பற்றி சொல்லுகின்றான், அல்லாஹுவை அவர்கள் மறந்து வாழ்ந்தார்கள். அவர்களை நாம் கஷ்டங்களை கொண்டும் கவலையான நிலைமைகளை கொண்டும் பிடித்தோம். எதற்காக? அந்த நிலைமைகள் வரும்போதாவது அல்லாஹ்விடத்தில் திரும்பி மன்றாடி வருவார்கள் என்பதற்காக. லஅல்லஹும் யத்தலராவூன், எங்களில் எத்தனை பேரை பார்க்கிறோம், என்ன விட்டா ஆள் இல்ல, மக்களுடைய முகத்தை கூட பாக்கிறதில்லை, வீட்டுக்கு வர்றவர்களோட பேசுறதே இல்ல. அவ்வளவு பெரிய வீடு, அவ்வளவு வசதி, அவ்வளவு ஊழியர்கள், அவ்வளவு பெருமதியான வாழ்க்கை, அவ்வளவு பெருமதியான வாகனம். இவருடைய கிபிரை பெருமையை அடக்குவதற்கு ஒரு நோய் வந்து விட்டால் போதும், பூனையை போன்று சுருங்கி விடுவார். மஸ்ஜிதுக்கு வர ஆரம்பிப்பார், அழுவதற்கு ஆரம்பிப்பார். விசேடமாக வைத்தியர் சொல்லிவிட்டால் இந்த நோய்க்கு பரிகாரம் செய்ய முடியாது, உங்களுடைய அல்லாஹ்விடத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் எல்லா கிபரும் கம்பீரமும் பெருமையும் அனைத்தும் இல்லாது அல்லாஹ்விடத்தில் தொடர்புபட ஆரம்பித்து விடுவார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹலரத் அய்யூப் அலைஹி சலாத்து வசலாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோயின் போது எப்படி நடக்க வேண்டும் என்பதை சமுதாயத்துக்கு உணர்த்துவதற்காக ஹதரத் அய்யூப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பயங்கரமாக சோதித்தான். அவர்களுடைய உடலிலும் நோய், மனைவியின் மூலம் சோதனை, செல்வத்தில் சோதனை, பிள்ளைகளில் சோதனை, உடலில் சோதனை, பல வழிகளிலும் சோதனை. எந்த அளவுக்கு என்றால் அவருக்கு எஞ்சி இருந்தது நாக்கு மட்டும்தான். ஆனாலும் ஹதரத் அய்யூப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அந்த நாவை பயன்படுத்தி அல்லாஹுவை திக்ரு செய்கிறார்கள். எல்லாம் இழந்துட்டன், மனைவியும் விட்டு போக போறா, மனைவியும் வருகிறா, குடும்பமும் என்னை விட்டு பிரியுது, எல்லா மக்களும் என்னை விட்டு ஒதுங்குகின்ற ஒரு நிலை. மனம் தளரல்ல, ஒரு நியமத்தாவது இருக்குது, நாவு இருக்குது. அல்லாஹ்விடத்தில் ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்துர், யா அல்லாஹ், கஷ்டமான ஒரு கட்டம், உடலிலே ரொம்பவும் தாங்க முடியாத கஷ்டங்கள் எனக்கு உண்டாகிவிட்டது என்று அழுகிறார்கள். முடிவு என்னவாகுது? அந்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் சுகமாக இருந்த நாவை பயன்படுத்தியதற்காக இன்னா வஜதுனாஹு சாபிரா நிஅமல் அப்த், அய்யூப் அலைஹி ஸலாத்தை ஒரு பொறுமைசாலியாக கண்டோம், ஒரு சிறந்த அடியான் என்று அல்லாஹ் அவர்களை புகழாரம் பண்ணுகின்றான். சோதனையின் போது வெற்றியடைந்த ஒரு மகான் ஹதரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் மட்டுமல்ல, நபிமார்கள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் தாபியங்கள் நமது இந்த உம்மத்தில் இருக்குகின்ற முன்னோர்களுக்கு சுபஹானல்லாஹ் அடிக்கு மேல் அடி விழும்போதும் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹு மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தை, அல்லாஹு மீது இருக்கக்கூடிய தொடர்பை குறைக்காமல் அல்லாஹுடைய வெகுமதியை அடைந்த ஏராளமான உன்னத மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். நாங்கள் பார்க்க முடியும், ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன், உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன், தாபிஈன்களில் மிகச்சிறந்தவர், மிகச்சிறந்த ஒரு தாபிஈ, அஃலலு தாபிஈன், ஏராளமான யுத்தங்களில் கலந்து கொண்டு இஸ்லாத்துக்காக பாடுபட்ட ஒரு மாமனிதர், மிக பெரும் முஹத்தீஸ் ஹதரத் ஆயிஷா தன்னுடைய சாட்சி, அவர்களிடத்தில் ஹதீஸ் கலையை அதிகமாக படித்த ஒரு மாமனிதர் ஹதரத் உர்வத் இப்னு ஸுபைர். இவர்களுடைய குடும்பத்தை குறித்து அல்லாஹ் சோதித்த சோதிப்பு சுபஹானல்லாஹ், ஒரு மனிதன் தாங்கிக் கொள்ள மாட்டான். அவர்களுடைய மகன் முஹம்மது இப்னு உர்வத் இப்னு ஸுபைர் அழகான ஒரு வாலிபராக இருந்தார். சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் உர்வத் இப்னு ஸுபைரும் அவருடைய மகன் முஹம்மது இப்னு உர்வத் இப்னு ஸுபைர் இருவரும் வலீத் இப்னு அப்துல் மலிக் என்ற அரசரை ஹலீபாவை சந்திப்பதற்காக போய் பிரயாணம் செய்கின்றார்கள். அந்த பிரயாணத்தின் போது அவர்களுடைய மகன் முஹம்மது இப்னு உர்வா அழகான ஆடை அணிந்திருந்தார், அழகான ஆடை. இதை பார்த்தவுடன் ஒரு மனிதன் துவா செய்யணும், அழகாக இருக்கிறத கண்டா மாஷா அல்லாஹ் சொல்லணும், அப்பதான் உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, கண்ணூர் என்று சொல்வோம், அதிலே இருக்கக்கூடிய விஷம், அதிலே இருக்கக்கூடிய தீங்கு அந்த மனிதனை பாதிக்காது. ஆனால் வலீத் ஆச்சரியத்தில் சொல்லிட்டார், ஹாகதா ஃபதயான் குரைஷ், குரைசி பொடியம்மாரன்னா இப்படி தான் என்றார், குரைசிகள்னா இப்படி அழகாக இருப்பாங்க. அவருடைய கண் முஹம்மது இப்னு உர்வா விலப்பட்டிருச்சு. அந்த சந்திப்பு முடிந்து வெளியிலே வருகிறார், ஒட்டகங்கள் அல்லது குதிரைகள் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காலை, அந்த காலைக்குள் போய் விழுகிறார். ஒட்டகங்கள் குதிரைகள் அவரை மிதித்து உதைத்ததினால் முஹம்மது இப்னு உர்வா ரஹ்மஹுல்லா அப்படியே மௌத்தாகி விடுகின்றார்கள், மகனை இழந்து விடுகின்றார்கள். வலீதை சந்தித்த சில கணங்களிலே அவருடைய மரணம், மகன் மௌத்தாகி சில நிமிடங்கள் போகவில்லை, உருவாவுடைய காலிலே ஒரு பயங்கரமான நோய் ஏற்படுகின்றது. வைத்தியர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, முழு உடலுக்கும் இந்த நோய் பரவிடும், அதனால் அவங்களோட கால்களை வெட்டணும் சொன்னாங்க, கால்களை வெட்டுங்க. ஆனால் அவர் மறுத்து விடுகின்றார், அவர் அதனை மறுத்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக அந்த ஆயுதத்தை வைத்து கால் வெட்டப்படும் போது ஹதரத் உர்வா அவர்களுடைய தலையை தனவணியில் வைக்குகின்றார். அவருடைய நெற்றியில் இருந்து வேகமாக வியர்வை கொட்டிக்கொண்டிருக்கின்றது. தக்பீர் சொல்லுகின்றார், அல்லாஹு அக்பர் என்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறார், சுபஹான் அல்லாஹ் என்கிறார். எவ்வளவு வருத்தமாக இருக்கும், மருந்து குடித்து உங்களுடைய புத்தியை பேதலிக்க செய்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு மயக்க நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அதையும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கால்கள் வெட்டி அகற்றப்பட்டது, காலை கையிலே எடுக்குகின்றார்கள். எடுத்து அந்த காலை புரட்டி புரட்டி அதை முத்தமிட்டுக் கொண்டு அந்த காலை பார்த்து சொல்கிறார்கள், அமா வல்லதி ஹமலனி அலை, அமா வல்லதி ஹமலனி அலை, என்னுடைய உடலை உன்னிலே வைத்து நான் பாரமாக சுமந்து கொண்டு போனது உனக்கு தெரியும், நான் உன்னுடைய இந்த காலை பயன்படுத்தி ஒரு ஹராத்துக்கு நடந்தது கிடையாது, ஒரு பாவத்துக்கு நடந்தது கிடையாது, அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத இடத்துக்கு இந்த கால்களினால் நடந்தது கிடையாது என்று ஆத்திரத்துடன் அந்த வெட்டப்பட்ட காலை பார்த்து சொல்லிவிட்டு பிறகு மக்களுக்கு சொன்னார்கள், இந்த காலை கழுவி இதனை ஒரு பிடவையினால் சுத்தி கபன் செய்து நறுமணம் பூசி இதனை அடக்கம் செய்து விடுங்கள் என்று ஹதரத் உர்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பின்னாலும் ரொம்பவும் வருத்தப்படுகிறார்கள், மக்கள் வற்புறுத்துகின்றார்கள் உருவாவை, நீங்கள் மருந்து குடித்து கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளலாம், மயக்கத்தில் இருக்கலாம் சொன்னார்கள். உருவா ரஹ்மத்துல்லாஹி அலை, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோயை தந்ததே என்ன சோதிக்கிறதுக்கு தான், நான் சோதனையை வெளிப்படுத்தாமல் விட்டால் தோல்வி அடைஞ்சிருவேன், அல்லாஹ் என்னை சோதிப்பதற்கு இந்த நோயை தந்தான், நான் பொறுக்கிறதுக்கு தயார். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். ஏராளமான சரித்திரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவர் அபு கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலை, சிறப்பான ஒரு தாபிஈ, அவருடைய உடலிலும் பயங்கரமான நோய், பார்வையை இழக்குகின்றார், ரெண்டு கைகளும் இல்லை, நடப்பதற்கும் கஷ்டம். இந்த நிலைமையிலும் கூட அவர் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். தனக்கு அல்லாஹ் நியமத்து செய்திருப்பதாக சொல்லுகிறார். மக்கள் கேட்கிறாங்க, பார்வையும் இல்ல, உலகத்துல விரும்பினதை பார்க்க முடியாது, ரெண்டு கைகளும் இல்ல, குடிக்க முடியாது விரும்பியதை, சாப்பிட முடியாது விரும்பியதை, தொட முடியாது விரும்பியதை, இன்னொருவர் பக்கத்துல இருந்து கொண்டே இருக்கணும், இதை போய் நியமத்து என்று சொல்றீங்களே. சொன்னார்கள் அபு கிலாபா ரஹமத்துல்லாஹி அலை, அலம் யுஃதினி லிஸானன் ஜாகிரா, ஜிக்ரு செய்ய ஒரு நாவை என் ரப்பு கொடுக்கலையா, வகல்பன் ஷாக்கிரா, எனக்கு நன்றி செலுத்த சுக்குரு செய்வதற்கு உள்ளத்தை கொடுக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு அவர்கள் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்ளுகின்ற உடலையும் எனக்கு தரலையா, இந்த மூணு நியமத்துகளும் மிக பெரும் நியமத்துகள் என்று சொல்லி அல்லாஹுவை அவர்கள் சந்தோஷப்படுத்துகின்றார்கள். நீண்ட சரித்திரம் இருக்கிறது. அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நெருங்கிய ஒரு மாணவர் அவரை கனவிலே காண்கிறார். சுவனத்தின் ஒரு உயர்ந்த இஸ்தானத்திலே ஹஜரத் அபு கிலாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கும் போது, எப்படி இந்த நிலையை அடைகின்றீர்கள் என்று கேட்கும் போது, அல்லாஹ் தந்த சோதனைகளை பொறுத்தேன், அல்லாஹ் என்னை இந்த இஸ்தானத்துக்கு உயர்த்தி விட்டான். சொன்னார்கள், எத்தனையோ அடியார்களுக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் பெரும் பெரும் பதவிகளை எழுதி வைத்திருக்கின்றான். அவர்களுடைய தகமையை விட பெரும் பதவி, அந்த பதவிகளை தொழுகையால் அடைய முடியாது, ஹஜ்ஜால் அடைய முடியாது, ஜகாத்தினால் அடைய முடியாது, தஸ்பீஹினால் தஹ்லீலினால் அடைய முடியாது. அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு நோய்களை கொடுத்து சில பாரங்களை சகிக்க வைத்து அந்த பெரிய இஸ்தானத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறார் என்று அபு கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிடுகின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இதனூடாக நாம் புரிந்து கொள்ள முடியும், வருகின்ற நோய்கள் எங்களை வெறும் தீங்கிழைத்து கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி விட்டு போக வரல, நியமத்தை உணர்த்த, பரிசுத்தப்படுத்த, மிகப்பெரிய அந்தஸ்தை உண்டாக்க, உள்ளத்தில் இருக்கும் பெருமை பொறாமை கொண்ட நோய்களை அகற்றவன பல்வேறு லாபங்களை சுமந்து கொண்டுதான் இந்த நோய் என்கிற அந்த தூதுவர் எங்களை நோக்கி வருகிறது என்ற அந்த செய்தியை அல்லாஹுடைய தீனிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதற்கு வழி என்ன? நோய்கள் வரும்போது அல்லாஹ்விடத்தில் நாம் தொடர்பாக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் முடிந்தளவு வருகின்ற வழிகள், கஷ்டங்கள், நிலைமைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்ற பழக்கத்தை உண்டாக்க வேண்டும். ஹதரத் இம்ரான் இபின் ஹுசைன் ரலி அல்லாஹு தாலா அவர்கள் இருந்தார். அவர்களுக்கு இந்த காலத்தை பொறுத்தவரையில் சொல்வதாக இருந்தால் மூலத்தில் கேன்சர் ஏற்பட்டிருந்தது. இம்ரான் இபின் ஹுசைன் ரலி அல்லாஹு தாலா எவ்வளவு வலியாக இருந்திருக்கும். அதனால் அவர்கள் அந்த வலியை யாரிடத்திலேயும் சொல்லாமல் அல்லாஹ்விடத்திலே சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள். யாருக்கும் அவர்களுடைய வலி தெரியல, மனைவி இடத்தில் சொல்லவும் இல்லை, யாரிடத்திலேயும் சொல்லல, அல்லாஹ்விடத்தில் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பொறுத்து கொண்டிருந்த காலங்களில் மலக்குகள் வந்து எனக்கு சலாம் சொல்லுவார்கள். தனிமையில் வீட்டுக்குள் இருப்பேன், மலக்குகள் வந்து எனக்கு சலாம் சொல்லுவார்கள். நோயை தாங்க முடியாமல் சூடு போடுகின்ற நோய், கேன்சருக்கு சுடுவார்கள் அல்லவா, இது போன்று கையெண்ட சூடு போடுகின்ற அந்த மருத்துவம், அந்த மருத்துவத்தை செய்தேன், அன்றிலிருந்து மலக்குகளுடைய சலாம் நின்று போச்சு. திரும்பவும் அந்த மருத்துவத்தை விட்டு சபருடன் இருக்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த முறையே ஈமானின் உச்சகட்டத்தை அடையாதவர்கள் செய்ய போகக்கூடாது, பரிசோதிக்க செய்ய போகக்கூடாது. இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்கிறார்கள், திரும்பவும் மலக்குகள் சலாம் சொன்னார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள். இரண்டாவது, உங்களுடைய நோயாளிகளுக்கு வெறும் மருந்துகள், வெறும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை கொண்டு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல், ரசூலுல்லாஹ் காட்டித்தந்த ஒரு பெரிய மருந்து இருக்குது, எல்லா நோய்களுக்கும் உண்டான பொதுவான மருந்து, எந்த நோயையும் யக்கீனுடன் செய்யும் போது அந்த மருத்துவத்தை, அந்த எந்த நோயையும் யக்கீனுடன் இந்த மருத்துவத்தை செய்யும் போது அல்லாஹ் குணமாக்கி விடுவான். அது என்ன தெரியுமா? அதிகமாக தர்மம் செய்யுங்கள், நோய்க்கென்று விசேடமாக சதக்கா கொடுங்கள். சஹிஹான ரிவாயத் இருக்கிறது. சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருந்து செய்யுங்கள். நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருந்து செய்யுங்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் நோய்க்காக தர்மம் கொடுக்கும் போது ரெண்டு விஷயங்களை பேணணும். முதலாவது, அந்த தர்மத்தின் போது எங்களுடைய எண்ணம் இறுக்கமாக இருக்கணும். அல்லாஹ் இந்த தர்மத்தை கொண்டு நிச்சயமாக குணப்படுத்துவான். நீயத்தை உறுதியாக வச்சுக்கொள்ளணும். இரண்டாவது, அவரவருடைய வசதியை விடவும், அவரவருடைய வசதிக்கு ஏற்ப, சின்ன தர்மம் அல்ல, அவருடைய மனதுக்கு பாரம் வருகிறது போல அந்த தர்மம் அமையணும். பழைய கால துலமாக்கள் சொல்வாங்க, நோய்க்கு தர்மம் கொடுக்கிற நேரம் மனசு நோகிற மாதிரி தர்மம் கொடுக்கணுமா, இவ்வளவு கொடுக்கிறனா, என் செல்வம் இவ்வளவு குறையுதா என்று அவருடைய மனம் நோகணும். அந்த அளவுக்கு தர்மம் கொடுத்தால் தான் அல்லாஹ் அந்த தர்மத்தை கொண்டு நோயை குணப்படுத்துவான். ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்லி குத்துபாவை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அரபு நாடுகளில் ஒரு நாட்டில் எழுதப்பட்டிருந்த ஒரு முக்கியமான சரித்திரம், முக்கியமான ஒரு ஆலிம் எழுதியிருந்தார்கள். அந்த நாட்டிலே இருக்கும் ஒரு செல்வந்தருடைய மகள், அழகாக விளையாடி கொண்டு சந்தோஷமாக இருந்த அந்த பிள்ளை திடீரென்று கோமா நிலைக்கு போயிருது. பேச்சு பேசுறதில்லை, கலக்கிறதில்லை. அந்த குழந்தை ரொம்பவும் ஒரு பயங்கரமான நிலைமைக்கு போய்விட்டது. பெற்றோர்கள் அவசரமாக ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். வைத்தியர்கள் பரிசோதிக்கிறார்கள். ஆனால் என்ன நோய் என்று தெரியவே இல்லை. வைத்தியர்களுடைய உள்ளமும் அல்லாஹுடைய கையில் இருக்குது. அல்லாஹுவை பிடித்தாலே வைத்தியர்களுக்கு அந்த நோய் எது என்பதை அல்லாஹ் தெரிந்து கொடுப்பான். இதனால் அவர்கள் பரிசோதிக்கிறார்கள், பரிசோதிக்கிறார்கள், இரத்தத்தை பார்க்கிறார்கள், என்னென்னவோ பரிசோதனை எல்லாம் நடக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இது என்ன நோய் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சொல்ல போனால் துடித்து விளையாடி கொண்டிருக்கின்ற 2-3 வயதுள்ள ஒரு பெண் குழந்தைக்கு நோய் வந்தால் என்னாகும்? குடும்பமே நோய்வாய்ப்பட்டதை போன்று எல்லோரும் அழுகையும் கண்ணீருமாகவே இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு நிலை. அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த மனிதரின் ஒரு நண்பர் போன் பண்ணுகிறார், நிலைமைகளை விசாரிக்குகின்றார். சொன்னார், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், தாவூ மர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவால் மருந்து செய்யுங்கள் என்று சதக்கா கொடுங்க என்றார். இவர் சொன்னார், சதக்கா கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர் சொன்னார், அப்படி இருந்தால் சுகமாகட்டும் என்று ஏனோ தானோண்டு சதக்கா கொடுத்து போதாதே, உறுதியான நீயத்தை வைத்து அல்லாஹ் குணப்படுத்த வேண்டும் என்று இறுக்கமான நீயத்துடன் கொடுங்கள் என்றார். சதக்காக்களை நாளாந்தம் கொடுத்து வந்தார். ஆனால் குழந்தையின் ஆரோக்கியத்தில் உடலில் மாற்றம் வருவதாக தெரியல. 2-3 நாட்களுக்கு பின்னால் திருப்பவும் போன் பண்ணினார். அவர் கேட்டார், எவ்வளவு தொகை சதக்கா கொடுத்தீங்க? இவர் சொன்னார், இப்படி கொஞ்சம் ஏழைகளை கண்டு அவர்களுக்கு பணத்தை கொடுத்தேன். சொன்னார், அப்படி அல்ல, உங்களுடைய மனதுக்கு பாரம் வரக்கூடிய விதத்தில் சதக்கா கொடுக்கணும். இப்பதான் சதக்காவுடைய முறையை உணர்கிறார். வாகனம் நிறைய உணவுப் பொருள்கள், மாமிசம் எல்லாம் எடுக்கிறார், அவ்வளவு தொகை உணவையும் பங்கிடணும். கிராமங்களில் உள்ளே இருக்குகின்ற சேரிகள், அந்த பகுதிகளில் வாழுகின்ற ஏழைகளை தேடி தேடி கொடுக்குகின்றார். கொடுக்கும்போது சில வீடுகளிலே பார்த்தார், அந்த உணவை கையிலே வாங்கிய ஏழைகளின் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடியது. அப்பொழுதே உணர்கின்றான், இந்த தர்மம் அல்லாஹ்விடத்திலே கபூலாக இருக்கிறது என்று திரும்பி வருகிறார். ஆச்சரியம் ஆச்சரியம், படுத்திருந்த மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த குழந்தை எழுந்து கட்டிலில் உட்கார்ந்திருக்கிறது. சதக்காவை சதக்காவாக செய்தான், சதக்காவை அல்லாஹுடைய ரசூல் செய்தது போன்று நாம் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதக்காவை கொண்டு எந்த நோயையும் குணப்படுத்துவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஏற்படுத்துகின்ற எல்லா நிலைமைகளையும் பொருந்திக் கொண்டு அவனை சந்தோஷப்படுத்தும் மூமின்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உலகத்திலும் வாழும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. அவர்களுடைய எல்லா உரிமைகளையும் நீ உறுதிப்படுத்துவாயாக. முஸ்லிம்களை ஒற்றுமையாக்குவாயாக. ஒன்றா ஒரு தாய் பிள்ளை தாயுடைய பிள்ளைகளை போன்று ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் உள்ளாலும் புறத்தாலும்
முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ அவர்களுடைய சதியில் இருந்து முஸ்லிம்களை நீ பாதுகாத்தருள்வாயாக, அவர்களுடைய சதிகளை அவர்களுக்கு எதிராகவே திசை திருப்பிடுவாயாக. ஆமீன். வாஆஃகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.